வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். அசாமில் 12,000 கோடி ரூபாய் மதிப்பிலான உர உற்பத்தி திட்டத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார். வரும் நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டில் வேளாண் துறை மேம்பாட்டிற்கான ஆலோசனைகளை தெரிவிக்குமாறு மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். சர்வதேச தியான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஐநா பாதுகாப்பு சபையில் தேவையான சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என்று எகிப்து அதிபர் திரு அப்தல் ஃபத்தாஹ் எல்சிசி வலியுறுத்தியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஜெர்மனி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மிதேஷ் ராமேஸ்வரன் பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். அசாமில் 12,000 கோடி ரூபாய் மதிப்பிலான உர உற்பத்தி திட்டத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார். 2 பயணமாக அசாம் சென்றுள்ள அவர் அங்கு நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார். இதனையடுத்து பிரம்மபுத்ரா நதியில் உள்ள சுற்றுலா கப்பலில் தேர்வு குறித்த அச்சத்தை களையும் வகையில் பள்ளி மாணவர்களுடன் அவர் கலந்துரையாடுகிறார். அசாம் இயக்கத்தில் தங்களது இன்னுயிரை நீத்த 860 வீரர்களின் நினைவாக கட்டப்பட்டுள்ள தியாகிகள் நினைவிடத்திற்கு சென்று திரு நரேந்திர மோடி மரியாதை செலுத்துகிறார். வரும் நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டில் வேளாண் துறை மேம்பாட்டிற்கான ஆலோசனைகளை தெரிவிக்குமாறு அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களின் வாழ்வாதார மேம்பாட்டை கருத்தில் கொண்டு எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். வேளாண் பணிகளை திறம்பட மேற்கொள்ள ஏதுவாக விவசாயிகள், துறை சார்ந்த நிபுணர்கள் மற்றும் வேளாண் விஞ்ஞானிகள் சிறந்த செயல் திட்டங்களை வகுக்க வேண்டும் என்று திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். அஞ்சல் அலுவலகங்களில் வங்கி மற்றும் காப்பீடு சேவைகள் உட்பட பல்வேறு சேவைகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் தொடர்புத்துறை இணையமைச்சர் திரு பெம்மசாமி சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் அமராவதியில் இளைஞர்களை ஈர்க்கும் வகையில் நவீனமயமாக்கப்பட்ட அஞ்சல் அலுவலகத்தை திறந்து வைத்து பேசினார். மாணவர்களிடையே அஞ்சலக செயல்பாடுகளை பிரபலப்படுத்துவதில் இத்தகைய நடவடிக்கைகள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று அவர் தெரிவித்தார். டிஜிட்டல் முறையில் காப்பீடு போன்ற நிதிசார் சேவைகள் இத்துறையின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவிடும் என்று திரு பெம்மசாமி சந்திரசேகர் கூறினார். அரசு நிறுவனங்கள் அரசியலமைப்பு சட்டத்தின் மாண்புகளை உறுதி செய்யும் வகையில் செயல்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், நீதிமன்ற நடைமுறைகள் மற்றும் தீர்ப்புகள் மக்களுக்கு எளிதில் புரியும் வகையில் அவர்களது தாய்மொழியில் இருக்க வேண்டும் என்று கூறினார். மொழி தொடர்பான அரசியலமைப்பு சட்டத்தில் கூறியுள்ள விதிமுறைகளின்படி அரசு செயல்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் 16 மொழிகளில் மொழிபெயர்ப்பதற்கான பணிகள் ஏற்கனவே தொடங்கியுள்ளதாக தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்தார். சர்வதேச தியான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஆழ்மனதில் அமைதியை ஏற்படுத்த தியானம் அவசியம் என்பதை வலியுறுத்தும் வகையில் ஆண்டுதோறும் December 21 இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே நியூயார்க்கில் உள்ள உலக அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்கான தியானம் என்ற தலைப்பில் இந்தியாவைச் சேர்ந்த ஆன்மீக குரு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் தலைமையில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இந்தியா, ஆண்டோரோ, மெக்சிகோ, நேபாளம், இலங்கை உள்ளிட்ட நாடுகளிலும் தியான தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வாட்ஸ்அப் செயலியிலிருந்து பயனாளர்களின் தரவுகளை சட்டவிரோதமாக பயன்படுத்தப்படுவதை தடுப்பது குறித்த வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், இந்த செயலியை பயன்படுத்துவோர் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. வாட்ஸ்அப் வாயிலாக வரும் செய்திகளின் உண்மைத்தன்மையை அறிந்து கொள்வதன் மூலம் தவறான பயன்பாட்டை தவிர்க்க உதவிடும் என்று கூறப்பட்டுள்ளது. சந்தேகத்திற்கு இடமான இணைப்புகளையோ மொபைல் எண்களையோ பயன்படுத்த வேண்டாம் என்று அந்த அறிக்கையில் கேட்டுக் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக தீக்குளித்து உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு தமிழக அரசு உரிய பதிலை அளிக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கு மாநில அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று தெரிவித்தார். முன்னதாக சென்னை வந்த பிஜேபி தேசிய செயல் தலைவர் திரு நிதின் நபீனுக்கு விமான நிலையத்தில் பிஜேபி கட்சியினர் வரவேற்பு அளித்தனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து. அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு. பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி 12%-லிருந்து 5%-ஆக குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5%-ஆக குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
ஐநா பாதுகாப்பு சபையில் தேவையான சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என்று எகிப்து அதிபர் திரு அப்துல் ஃபத்தாஹ் எல் சிசி வலியுறுத்தியுள்ளார். கெய்ரோவில் நடைபெற்ற ரஷ்யா ஆப்பிரிக்கா ஒத்துழைப்பு தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர், உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் ஆப்பிரிக்கா போன்ற பெரிய நாடுகளின் பங்களிப்பு அவசியம் என்று தெரிவித்தார். இந்த மாநாட்டில் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்கே லாரோ மற்றும் 50 மேற்பட்ட ஆப்பிரிக்க நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். விவசாயிகளை தொழில் முனைவோர்களாக உருவாக்கும் வகையில் பாரத ஸ்டேட் வங்கி செயல்பட்டு வருவதாக வங்கி துணை பொது மேலாளர் திரு பெனுதர் பாரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டையில் நடைபெற்ற பாரத ஸ்டேட் வங்கியின் விழிப்புணர்வு வார விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் விவசாயிகளுக்கு தேவையான கடன் உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு பாரத ஸ்டேட் வங்கி உறுதுணையாக இருக்கும் என்று திரு பெனுதர் பாரி தெரிவித்தார். மொழிகள் இலக்கியத்திற்கான பாலமாக திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஆரோவிலில் நடைபெற்ற இலக்கிய திருவிழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், இங்கு சமஸ்கிருதம், தமிழ், பிரெஞ்சு மற்றும் ஆங்கில மொழிகள் அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்தப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டினார். 60 மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த மக்கள் ஒன்றிணைந்து வாழும் இந்த ஆரோவில் இலக்கிய மற்றும் மொழிபெயர்ப்புக்கான தனித்துவ களமாக திகழ்வதாக குறிப்பிட்டார். மனித குலத்தின் ஆன்மாவாக இலக்கியம் திகழ்கிறது என்றும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் நடைபெற்ற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை 10 தொடங்குகிறது. அம்மாநிலத்தில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளில் 143 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக இத்தேர்தல் நடைபெற்றது. உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட் மற்றும் பீகாரில் ஒரு சில இடங்களில் இன்று கடும் பனிப்பொழிவு நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இமயமலையின் மேற்கு பகுதிகளில் அடுத்த 2 பனிப்பொழிவு இருக்கும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று கடும் பனிப்பொழிவு இருக்கும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தில்லி, உத்தரகாண்ட், ஹரியானா, சண்டிகர், மேற்கு உத்தரப்பிரதேசம், வடக்கு மத்திய பிரதேசம் மற்றும் பீகாரில் கடும் பனிமூட்டம் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் காற்றின் தரம் மோசமடைந்துள்ளது என்றும், தில்லியில் காற்றின் தரக்குறியீடு 405 உள்ளது என்று மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஜெர்மனி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மிதேஷ் ராமேஸ்வரன் பட்டம் வென்றார். நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் அவர் 21-17, 17-21, 21-13 என்ற செட் கணக்கில் போர்ச்சுகலின் டியாகோ பெரிங்கரை வென்று கோப்பையை கைப்பற்றினார். சீனாவின் ஹாங்ஸோ நகரில் நடைபெற்ற உலக பேட்மிண்டன் இறுதி சுற்றுப் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை வெண்கலப் பதக்கம் வென்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. துபாயில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி காலை 10:30 தொடங்குகிறது. இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. விசாகப்பட்டினத்தில் இப்போட்டி இரவு 7 தொடங்குகிறது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் முதல் 2 போட்டிகள் விசாகப்பட்டினத்திலும் அடுத்த 3 போட்டிகள் திருவனந்தபுரத்திலும் நடைபெறும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அசாமில் 12,000 ரூபாய் மதிப்பிலான உர உற்பத்தி திட்டத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார். வரும் நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டில் வேளாண் துறை மேம்பாட்டிற்கான ஆலோசனைகளை தெரிவிக்குமாறு மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். சர்வதேச தியான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஐநா பாதுகாப்பு சபையில் தேவையான சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என்று எகிப்து அதிபர் திரு அப்துல் ஃபத்தா எல் சிசி வலியுறுத்தியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஜெர்மனி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மிதேஷ் ராமேஸ்வரன் பட்டம் வென்றார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.